Oh, Thank you. அப்படியே அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு ஒரு லைன் பிஸியாக இருந்தது, அதனால இன்னொரு லைனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வந்துடுறேன் சுவாமியை கிடைக்கிறதுக்கு. அடியேன் சுவாமி எழியாச்சு, அடியேன் சுவாமி ஆரம்பிச்சுக்கலாம் சுவாமி இருக்கலாம்.
வேதாந்த லக்ஷ்மண புனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம சரதீர் பதங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. அஸ்மத் குருப்யோ நமஹ, அஸ்மத் பரம குருப்யோ நமஹ, அஸ்மத் சர்வ குருப்யோ நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த குருவே நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீ மகாபூர்ணாய நமஹ, ஸ்ரீமத்யாமனமுனே நமஹ, ஸ்ரீராமமிஸ்ராய நமஹ, ஸ்ரீ புனரீகாட்சாய நமஹ, ஸ்ரீமன்நாதமுனியே நமஹ, ஸ்ரீமதே சடகோபாய நமஹ, ஸ்ரீமதே விஷ்ணுக்கே நாய நமஹ, ஸ்ரீ நமஹ, ஸ்ரீதராய நமஹ. ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோமே சந்நிதஸ்தாம் சதாகிருதி ராமானுஜதயாபாத்ரம் ஜானவைராக்யபூரணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். ஜீவனம் ஜகதம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யவதஸ்வதம் ஸ்வதந்திரம் சர்வஸ்வதந்திரேஷு வேங்கடேசாத்மயம் அஹம். நான் சுவாமி நிகமானந்த மகாதேசிகனுடைய தினச்சரியை சுவாமியினுடைய திருக்குமாரரே சம்ஸ்கிருத ஸ்லோகங்களிலே சாதித்ததை அனுபவிச்சுட்டு வரோம். ஆச்சாரிய பரம்பரையிலே நம்முடைய ஆச்சாரியர்கள் முக்கியமான நாலு விஷயத்தை ரொம்பவும் கடைபிடிச்சா. அதில் நான்கு விஷயங்களிலும் பெரிய மகான்களாக இருந்தார்கள். ஞானம், அனுஷ்டானம், வைராக்கியம், பக்தி என்ற நாலு விஷயம், இது எல்லாத்தினாலும் பரிபூர்ணமாக எழுந்தவர்கள் இருந்தவர் சுவாமி நிகமானந்த மகாதேசிகன். அவருடையதான என்ன உபதேசமோ அதுதான் அவர் நமக்கு அளித்ததான ஞானம். அவர் என்ன அனுஷ்டானங்களை கடைபிடிச்சாரோ, தர்மசாஸ்திரங்களிலே அனுஷ்டானங்கள் மகர்ஷிகள் சொல்லியிருக்கா, அதிலே சில சில வித்தியாசங்களும் வரும். நமக்கு என்ன அவசியம், பிரபன்னர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பரமைகாந்திகளாக என்ன அனுஷ்டானத்தை கடைபிடிக்கணும் என்பதை சுவாமி தேசியின் கிரந்தங்களிலும் சாதிச்சிருக்கார். அதையே தான் பரிபூர்ணமாக அனுஷ்டிச்சு இந்த அனுஷ்டானம்தான் பெரிய யோகீஸ்வராளுக்கு அவ பக்தி யோகத்தை சாதிக்கிறதுக்கு, அதுக்கு துணை செய்யக்கூடியதான கர்மயோகத்துக்கு, அந்த கர்மயோகத்துக்கு துணை செய்யக்கூடியது இந்த அனுஷ்டானம் என்று நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரத்தை எப்படி ஸ்ரீமன் நாசமரிகள் முதலானவர்கள் அனுப்பிச்சுட்டு வந்தாலோ அதை தாமும் அனுப்பிச்சு கிரந்தங்களையும் சாதிச்சு வச்சிருக்கிறது. அந்த அனுஷ்டானத்தை சுவாமியினுடைய குமாரர் தினச்சரியை என்று சாதிச்சிருக்கார் என்று பார்த்தோம். அதாவது அனுஷ்டானம் என்பது எதற்காக, நித்தியகரம அனுஷ்டானம் என்பது இந்த பக்தி யோகத்தை சாதிக்கிறதுக்கு துணை செய்யக்கூடியது கர்மயோகம். அதை கீதையிலே பெருமாள் ரொம்பவும் விசாரமாக சொல்கிறார். இந்த கர்மயோகத்துக்கு துணை செய்யக்கூடியது நித்தியகர்ம அனுஷ்டானம். அதனால நித்தியகர்ம அனுஷ்டானமானது அது கர்மயோகத்வாரா, அடுத்து ஞானயோக பக்தி யோகத்வாரா இது மோட்சத்துக்கு சாதனமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த கர்மயோக அனுஷ்டானத்தை அவசியம் பண்ணணும். நாம் எல்லாம் பக்தி யோகம் பண்ணுறவா இல்லையே, நமக்கு எதுக்கு கர்மயோக அனுஷ்டானம், இல்லை அதுக்கு தகுந்த நித்தியகர்மானுஷ்டானம் என்று கேட்டால், அதை கர்மயோக அனுஷ்டானம் பண்ணி பகவானை சந்தோஷப்படுத்தி அதனாலே அவனுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு நிரந்தரமான சிந்தனம், அவனையே நினைச்சிருக்கும்படியான பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சு, அவனை தவிர வேறொன்றில் எதிலையும் ஆசையே இல்லாமல் எப்படி நம்மாழ்வார், இந்த மற்றொன்றின் திறத்ததல்லா அத்தன்மை தேவவிரானறியும் இந்தையினால் செய்வதானறியாத நமாயங்கள் ஒன்றும் இல்லை. சிந்தையினால் சொல்லினால் செய்கையால் நிலத்தேவரு குழுவணங்கும் சிந்தை மகள் திருவாரன் விளை தீர்த்தனுக்கு அற்றவில்லை என்று அந்த பகவத் மரணத்தை தவிர வேறொன்னும் தெரியாமல் இருக்கக்கூடிய பகவத் அனுபவத்தை தவிர வேற எந்த அனுபவம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பக்தி யோகத்தை சாதிச்சு கொடுக்கக்கூடியது இந்த நித்தியகர்மானுஷ்டானம் என்று சொல்லப்பட்டிருப்பதனால அவ்வளவு பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்று தரக்கூடியது நிதர்கர்ம நித்தியகர்மானுஷ்டானம். பெருமாளுக்கு அவ்வளவு உகந்தது நித்தியகர்மானுஷ்டானத்தை. எந்த ஜாதியிலே பிறந்தவனும் அவ்வாளுக்கு உண்டானதை விடவே முடியாது, விடவே கூடாது. பாபம் என்பதே முதலிலே எதுன்னா நித்தியகர்மானுஷ்டானத்தை விடுவதுதான் பாபம். இதுக்கப்புறம்தான் மற்ற பாபங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. அதனால எல்லா பாவத்திற்கும் தலையான பாவம் நித்தியகர்மானுஷ்டானத்தை விடுவது என்பதனால அந்த தப்பை செய்யவே கூடாது, பிரபன்னனும் செய்யக்கூடாது. பக்தியோகிக்கே பரிபூர்ண அனுகிரகத்தை சாதிச்சு தரக்கூடிய இந்த நித்தியகர்மானுஷ்டானத்தை பெருமாள் ரொம்பவும் திருவுள்ளத்தினாலே உகந்திருப்பதனாலே ஒரு வாழ்க்கை நடைமுறைன்னா எப்படி இருக்கணும் என்று அதை இந்த அனுஷ்டானத்துக்குள்ளேயே பெருமாள் ஒரு சாஸ்திரமா கட்டளையா காட்டி கொடுத்திருக்கிறதுனால பிரபன்னனும் இந்த அனுஷ்டானத்தை விட மாட்டான். இதை விட்டால், பிரபன்னன் விட்டால் பெருமாளுக்கு அறவே பிடிக்காது. பெருமாளுடைய திருவுள்ள சீற்றத்தை தான் சம்பாதிச்சுப்பான். அனுஷ்டானம் என்பது பகவத் ஆராதனம். அந்த ஆராதனத்தை திருவாராதனம் என்று மணி எடுத்து கண்டைய சேவிச்சு கல்பூராரத்தை காட்டுறது தான் திருவாரணம். இது திருவாராதனம் இல்லை. ஒவ்வொரு அனுஷ்டானமும் சந்தியாவந்தனம் முதலான ஒவ்வொன்றுமே திருவாராதனம் தான். அந்த திருவாராதனத்தை செய்யாம பிரபன்னன் ஒரு நாளும் இருக்கக்கூடாது என்பதனால பூர்வாச்சாரியர்கள் பக்தியோகி எப்படி நித்தியகர்மானுஷ்டானத்தை அனுஷ்டிக்கணுமோ அதே போலதான் பிரபன்னனும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அனுஷ்டானங்களை அனுஷ்டிக்க வேணும் என்று சுவாமி தேசிகன் ரொம்ப ஸ்பஷ்டமா ரகசிய திரேசாரம் முதலான கிரந்தங்களிலே சாதிச்சிருக்கிறத தாமும் அனுஷ்டிச்சார் என்பதனால அவருடைய அனுஷ்டானம் தான் நம்ம பெரியவாளுடைய நித்திய கர்ம அனுஷ்டானத்துக்கு எடுத்துக்காட்டு. எப்படி அனுஷ்டிக்கணும்ன்றது எடுத்துக்காட்டு. அனுஷ்டானத்தினாலேயே காலத்தை செலவழிப்பது என்பது அந்த பிரபன்னனுடைய வழக்கம்னு காட்டுறார். அதுல முக்கியமாக என்னென்னலாம் வேணும் பிரபன்னனுக்குன்னு, பிரபன்னன் பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணணும். ஒவ்வொரு நாளும் சரணமடைந்து எனக்கு இன்றைய பொழுது நல்ல பொழுதாய், என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உனக்கே என்று, இன்றைய பொழுது கைங்கரியத்திலே ஒரு குறையும் இல்லாமல் நிரபராசமாக விடானே இந்த ஆத்மாவை நீயே நல்ல விதமாக நடத்தி போக வேணும் என்று அந்த நித்தியமும் சரணாகதி பண்ணுவது என்பது ஒரு முதல் அம்சம். அப்புறம் ரெண்டாவது அம்சம், எப்படியா இருந்தாலும் பொருள் ஈட்டி தான் ஆகணும். பொருள் ஈட்டாமல் ஒரு ஜீவன் வாழ்க்கை நடத்த முடியாது. அதனால பொருள் ஈட்டுவது என்பதுக்கு உபாதானம்னு பேர். முதல்ல முதல்ல சரணாகதி என்ற எம்பெருமானிடத்திலே போய் அந்த சரணாகதி செய்யக்கூடிய அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது ஒவ்வொரு நாளும் வேணும்ன்றதுனால அதுக்கு அபிகமனம்னு அந்த பொழுத திருச்சி கொடுத்தா. அப்புறம் ரெண்டாவது, ஒவ்வொரு நாளும் பொருள் சேகரித்து தான் ஆகணும். அதில் அந்த பொருளை தர்மமான முறையில் தான் சேகரிக்கணும். தப்பான வழியில் சேகரித்த பொருளானது அது பாபத்துக்கு காரணமாய், அதனாலே பகவானை மறக்கும்படி பண்ணி அப்புறம் பாகவதால விட்டு வாழும்படி பண்ணி வேறு மற்றவர்களோட நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கா போலே நம்மளை ஏமாற்றி இன்னும் தப்பான பல வழிகளெல்லாம் அந்த தப்பாக சம்பாதிச்ச பொருளானது அந்த பாடுபடுத்திடும் என்பதனால தப்பு இல்லாமல் பொருள் சேகரிக்கிறது உபாதானம்னு ரெண்டாவது முக்கியமான வேலையா சொன்னான். அடுத்தது மூன்றாவது முக்கியமான காரியம், சாட்சாத்தாக நாம் ஆசைப்பட்ட பெருமாளிடத்திலே அர்ச்சாவதார மூர்த்தியினிடத்திலே நம்முடைய ஆராதனத்தை ஒவ்வொரு நாளும் செய்து நான் சேகரித்த பொருளை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு அந்த பொருளை சமர்ப்பிச்சு அந்த பொருள் அதுவே பெருமாளுக்கு கண்டுகொள்ள பண்ணி அதை நாம் ஆகாரமாக ஏற்றுக்கிறது என்று இது மூன்றாவது. இது அவசியம் எல்லாருக்கும் தேவை. ஆக ஒவ்வொரு நாளும் பெருமாளத்திலே சரணாகதி பண்ணக்கூடியதான சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கணும்ன்றது முதல் காரியம். ஒவ்வொரு நாளும் தப்பில்லாம பொருள் சேகரிக்கணும்ன்றது ரெண்டாவது காரியம். அப்படி ஒவ்வொரு நாளும் பெருமாளத்திலே ரொம்ப பக்தி பூர்வமாக ஆராதனம் பண்ணணும்ன்றது மூணாவது காரியம். அதுக்கு இஜியான்னு பேர் வச்சா. அடுத்து நாலாவது காரியம், ஒவ்வொரு நாளும் நாம் கிரந்தங்களை சேவிக்கணும், பூர்வாச்சாரிய ஸ்ரீசூக்தங்களை படிக்கணும், இதிகாச புராணங்களிலே அவசியம். நாம் நம்முடைய வேதத்தை விடாம அத்தியனம் பண்ணணும். இப்படி வேதத்தை அத்தியனம் பண்றதும் கிரந்தங்களை சேவிக்கிறதும் மந்திர ஜபங்கள் பண்றதும் அந்த மந்திராட்சங்களை ஆலோசிக்கிறதும் கிரந்தங்கள் எழுதுவதற்கு மற்றவர்களுக்கு உபயோகமாக கிரந்தங்கள் எழுதுவது எழுதுவதற்கு என்று இப்படி ஒரு காலத்தை பிரித்து இது ரொம்ப அவசியமாக இந்த காலத்தை சுவாத்தியாயம்னு நாலாவது காரியமாக வச்சா. ஏன்னா வேதம் என்பது அதுதான் இந்த நம்முடைய சம்பிரதாயத்துக்கு மூலமான தனம். அது அந்த தனமான வேதத்தை தினமும் அபியாசம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே போல வேதத்துக்கு விளக்கமாக வந்தக்கூடிய இதிகாச புராணங்களை அவசியம் வாசித்து நல்ல விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய கிரந்தங்களை சேவிக்கிறதும் முடிஞ்சால் கிரந்தங்கள் செய்கிற அளவுக்கு நிர்மாணிக்கிற அளவுக்கு நமக்கு விஷயமும் தெரிஞ்சிருக்கணும், பொழுதும் வேணும். அது என்ன பொழுதுன்னா ஒவ்வொரு தினமும் இப்படி சுவாத்தியாயம்னு வச்சா. அதுக்கடுத்தது நம்முடைய சம்பிரதாயம் பிரபத்தி சம்பிரதாயமாக இருந்தாலும் யோகாபியாசத்தினாலே பெருமாளை பரிபூர்ணமாக அனுபவிக்கிறா போல வேற எத்தனாலையும் அனுபவிக்க முடியாது. வேறொரு சிந்தை இல்லாமல் யோகாபியாசம் பண்ணி அனுபவிக்கிறது மாதவ நிகழ் முதலான யோகீஸ்வராளுடைய அந்த வழக்கம். அவளுடைய பரம்பரையிலே வந்திருக்கோம் நாம். அதனாலே நமக்கு தினமும் யோகமும் உண்டு. ஆக நமக்கு சுவாத்தியாய காலத்திலே வேதம் உண்டு, அதே போல யோக காலத்திலே யோகம் உண்டு. இப்படி மொத்தம் அஞ்சு பொழுதா பிரிச்சு வச்சா. தினமும் பெருமாளிடத்திலே இந்த ஆத்மாவை பெருமாளுடையதாக நினைச்சு சமர்ப்பிச்சு சந்தோஷப்பட்டு பட்டு நித்திய கர்மானுஷ்டானம் தவறாமல் நிரபராதமாக நடக்க வேணும்னு பிரார்த்திக்கிற சரணாகதி இது அபிகமனம். தர்மமாக பொருள் ஈட்டுவது, தப்பில்லாத பொருள்களை ஈட்டுவது என்பது ரெண்டாவது. இது உபாதானம். நாம் ஈட்டிய பொருளை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு நாம் ஆகாரத்தை எடுத்துக்கொள்வது என்பது மூன்றாவது இச்சியா காலம். அதுக்கு அடுத்தது நம்ம சம்பிரதாயத்துக்கு மூலதனமாக இருக்கக்கூடிய வேதாத்தியனத்தை, அதுக்கு வேதத்துக்கு அங்கங்களாக இன்னும் அதனுடைய விஸ்தாரங்களாக இருக்கக்கூடிய இதிகாச புராணங்களை அவசியம் பிரதிதினம் அதை அத்தியனத்தை சொல்லுவது, கிரந்தங்களை சேவிப்பது என்று இது ரொம்ப அவசியமானபடினால வேதம் முக்கிய கண்ணானபடினாலே அதை ஆதரிச்சு இருப்பது என்பது அது சுவாத்தியாய காலம். அடுத்து யோகாபியாச காலம் என்று இப்படி இந்த அஞ்சு இந்த பஞ்சகால பாராயணர்களாகத்தான் பெரியவாள் இருந்தார். இதில் எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் சக்தி இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் சக்தி குறையும் மாறும், ரொம்பவுமே மாறும். எடுத்த அபிகமனம் என்பது பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணுவதற்கு நமக்கு என்ன பூர்ணமாக தெரிஞ்சிருக்காதேன்னா, அதுக்காக காலக்ஷேபங்களிலே எப்படி எம்பெருமானிடத்திலே நித்தியம் அபிகமனத்திலே சரணாகதி செய்வது என்று உபதேசம் பண்ணி கொடுப்பா ஆச்சாரியால், சொல்லிக் கொடுப்பா. அதை கொண்டு பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணுவது அபிகமனம். ரெண்டாவது பொருள் ஈட்டுவது என்பது. இப்போ நாம் எல்லாம் பொருள் ஈட்டுவதற்குத்தான் ரொம்பவுமே காலத்தை செலவழிக்கிறோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் போறல பொருள் ஈட்டுவதற்கு போறல. அந்த பொருள் ஈட்டுவது நம்முடைய ஆசையினாலே இன்னும் பேராசையினாலே 24 மணி நேரமும் அதற்காகவே செலவழிக்க வேண்டும்படி இருக்கு. காலத்தினுடைய நிலவரமும் எத்தனை மணி நேரமும் பொருள் ஈட்டினாலும் அதுக்கு போறாம இருக்கு. ஆனா அந்த காலத்திலே அவளுடைய அபிப்பிராயம் எப்படி இருந்ததுன்னா, ரெண்டு விஷயத்துல தீர்மானமா இருந்தா அதனால சிக்கல் இல்லாம இருந்தது. என்ன ரெண்டு விஷயம்னா, பொருள் ஈட்ட வேணும் பொருள் ஈட்ட வேணும்னு ரொம்ப ஆசைப்படக்கூடாது. அதே போல இன்னொன்னு, பொருள் ஈட்டாம செலவழிக்கிறதுக்கு மாத்திரம் சில பேர் ரொம்ப ஆசைப்படுவா. பொருள் ஈட்ட தெரிகிறதோ இல்லையோ நிறைய செலவழித்து பிரமாதமா அமோகமா ரொம்ப ஆடம்பரமா வாழணும்னு நினைப்பா. ஆனா பெரியவாளுடைய அபிப்பிராயம் என்னன்னா, செலவழிக்கிறதும் சிக்கனமாத்தான். செலவழிக்கிறதுக்கு நிறைய ஆசைப்படுறதுனால தானே சேகரிக்கிறதுக்கும் நிறைய தேவையா இருக்கு. செலவையும் குறைக்கிறதுக்கு தெரிஞ்சுட்டோமானா சேகரிக்கிற ஆசையும் குறைச்சிக்கலாம். அதனால செலவையும் முதல்ல செலவை குறைச்சிக்கிறது. அது வேணும் இது வேணும் என்று எல்லாத்துலயும் ஆசைப்பட்டு எல்லாத்துக்காகவும் செலவழிக்கிறது, அந்த செலவுக்கு தேவைக்காக பொருளை அப்படி சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், எவ்வளவும் சம்பாதிக்கணும்னு அது கலையுது. இது ரெண்டுத்தையும் கட் பண்ணாவா. அதனால செலவை குறைச்சி வாழ தெரிஞ்சா சேகரிக்க வேண்டிய தேவையும் குறைச்சிக்கலாம். இதுதான் அவளுடைய முக்கியமான ஒரு வழியா இருந்தது. அப்படி சேகரிக்கச்சே அது நியாயமா சேகரிக்கணும், தர்மமா சேகரிக்கணும். ஏன்னா அது தர்மம்தான் ரஷிக்கும். அதர்மமாக சம்பாதிச்சது நமக்கு பகவான மறக்க பண்ணி, பாகவதார மறக்க பண்ணி, சாஸ்திரத்துல விருப்பம் உண்டாக்கி, பகவத் பாகவதாரிடமிருந்து நம்மளை ரொம்ப தூரம் பிரிச்சு, யார் யாரிடமெல்லாம் நமக்கு ஒரு சேர்க்கையை உண்டாக்கி நம்மையும் பல தப்பு வழிகள் எல்லாம் பண்ண வச்சிரும். அந்த பணத்துக்கு அவ்வளவு அது ஒரு ஒரு திருஷ்டாந்து சொல்லுவா புரியுவா, அதை வச்சா என்ன புரியும்? இப்ப நம்ம இடத்துல ஒருத்தர் கொடுக்குறார், ஒரு 100 ரூபாய் நோட்டை கொடுக்குறார். கொடுத்து நீங்க திருப்பதிக்கு போறேன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ என்னால இப்ப திருவேங்கடமுனையான சேவிக்கிறதுக்கு வந்து சேவிக்க பாக்கியம் இல்லை. இந்த ஒரு 100 ரூபாய நீங்க மலைக்கு போச்சு திருவேங்கடமுனையானத்துல இந்த 100 ரூபாய சேர்த்துருங்கோ அப்படின்னு கையில கொடுத்தார்னா நாமும் போறோம் மலைக்கு, பெருமாளை சேவிக்கிறோம், உண்டியலும் பணம் போடுறா, காணிக்கையை சமர்ப்பிக்கச்சு, அதாடா அவர் 100 ரூபாய் கொடுத்தார், அதை எடுத்துட்டு வரலையே, அந்த 100 ரூபாய் அங்கேயே வச்சுட்டோம், ரூம்லயே வச்சுட்டோம், ஆனா இருக்கு கையில பர்ஸ்ல வேற பணம் இருக்கு, 100 ரூபாய் இருக்கு. அவரை நினைச்சுட்டு இந்த 100 ரூபாய உண்டியில சேவித்து சேர்த்து விடலாம் அப்படின்னு சேர்க்கறது கூட சரி கிடையாது. என்ன, அவர் எந்த காணிக்கைய கை தன் கையால கொடுத்தாரோ அந்த காணிக்கையில அவருடையதான புண்ணியம் இருக்கு, அவருடையதான பாபம் இருக்கு. அந்த காணிக்கை என்பது அந்த நோட்டு மாத்திரம் இல்லை, அது அவருடைய சம்பாத்தியம், அவர் சம்பாதித்த புண்ணிய பாபங்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் அந்த நோட்டு. அதனால பெருமாளுக்கு சமர்ப்பிக்கச்சே அவர் எதை சமர்ப்பிக்கிறதுக்காக கொடுத்தாரோ அந்த நோட்டையே சமர்ப்பிக்கணும் கொண்டு போய். இது எதுக்காக சொல்றது, நாம் சம்பாதி நம்முடைய சம்பாத்தியத்தில் ஒவ்வொரு பொருள் பின்னாலையும் நம்முடையதான அந்த புண்ணிய பாபம் இருக்கு. அதனால நாம் தர்மமாக சம்பாதிச்சோம்னா நம்முடைய பொருள்கள் நம்ம தர்மத்திலேயே வளர்க்கும். நமக்கு தர்மம் தர்மத்துக்கு மாறாக சம்பாதிக்கிற பொருள்கள் அது தப்பான வழியில்தான் நம்ம வாழ்க்கையை காட்டி கொடுக்கும். அதனால நியாயமாக வாழறதுன்றது அதுதான், நியாயாதிஜிதமான திரவியங்களினாலே வாழ்க்கையை நடத்த வேண்டும்னு தேசியம் சாதிப்பார். அது மாதிரி நியாயார்ஜனம் பண்ணுவது என்பது உபாதான காலம். அதில் முதல்ல பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணுவது அதிகமான காலம். அந்த சரணாகதி பண்ணுவதற்கு முன்னால்தான் சார்த்தால எழுந்து, சகாலத்தில் எழுந்து, பகவத் தியானத்தோடு எழுந்து, ஆச்சாரியால தியானம் பண்ணிட்டு, அப்புறம் சுத்திகளெல்லாம் செஞ்சு கொண்டு அதுக்கு மேலே நீராட்டத்தையும் முடிச்சுண்டு, ஆச்சரியமாக சொன்ன பிரகாரம் ஓட்டு குன்றங்களெல்லாம் தரிச்சுட்டு, சந்தியாவந்தநாதிகளை பண்ணி, அவுபாதநாதிகளை பண்ணி, அதுக்கப்புறம் பெருமாளை நெருங்கி அவரிடத்துல பரிபூர்ணமாக தன்னை சமர்ப்பிச்சு ஒப்படைச்சு சரணாகதி பண்ண வேண்டியது என்பது இந்த அபிகமன காலம். இந்த அபிகமன காலத்தை நாம் இதுவரைக்கும் சுவாமியினுடைய அந்த தினச்சரியை அதை அனுசந்தானம் பண்ணி பார்த்துட்டோம். அதுல எம்பெருமானிடத்திலே அந்த அதிகமனத்துக்காக பெருமாளிடத்திலே சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்தில் எழுந்திருந்த போது சாட்சாத் நம்பெருமாள் பெரிய பெருமாளை மங்களாசாதனம் பண்றதுக்காக தன்னுடைய திருமாளிகையிலிருந்து கோவிலுக்கு எழுந்தருளி தொண்டரடி பிள்ளையாழ்வாருடைய ஸ்ரீதூப்பியான திருப்பள்ளி எழுச்சியை முன்னிட்டு கொண்டு பெருமாளிடத்துல மங்களாசாதனம் பண்ணி எம்பெருமானை பூர்ணமா சேவிச்சு தீர்த்த பிரசாதாதிகள் எல்லாம் பெற்றுட்டு நம்முடையதான திருமாளிகைக்கு மெல்ல பெருமாளை விட்டு பிரியறதுக்கு மனசில்லாம அந்த ஆனந்தத்திலேயே நிதானமாக தம்முடைய திருமாளிகைக்கு எழுந்தருள்வார் என்ற வரைக்கும் பார்த்தோம். எம்பெருமானுக்கு நித்தியம் திருப்பள்ளி எழுச்சி அதை சேவிச்சு எம்பெருமானை சேவிப்பது என்பது ரொம்ப முக்கியமானதான ஒரு பெரிய சூக்ஷ்மமானதான பரம தர்மம் அது. திருப்பள்ளி எழுச்சியிலே பெருமாளுடைய திருக்கண் கட்டாட்சத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பது போக அந்த ரொம்ப இனியதான காலை பொழுதுல எம்பெருமானுக்கு உகப்பாக தானங்களை பண்ணி எம்பெருமானை திருப்பள்ளி எழுச்சி செய்துவிட்டு அந்த பெருமாளுடைய அந்த திருக்கண் முதல் முதலில் மாறும்போது அந்த அழகை சேவிக்கிற இந்த சந்தோஷம் இருக்கு. இது பெரிய ஒரு தபஸ்து போல ரொம்ப உசத்தியான ஒரு புண்ணியமான காரியம். இந்த எம்பெருமானுக்கு அப்பொழுது மங்களாசாசனம் பண்ணுவது அதே போல ரொம்ப உசத்தியான ஒரு சத்காரியம். பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணினா ரொம்ப விசேஷம்னு நம்ம ஆச்சாரியால் ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் நிறைய பண்ணியிருக்கா. அந்த மங்களாசாசனம் என்னன்னா பெருமாள் நல்லா ரொம்ப மங்களத்தோட மேன்மேலும் ஒரு குறைவும் இல்லாமல் தன்னுடைய பரிஜனங்களோட பரிச்சதங்களோடு பெரிய வாழ்வாக ஒரு நாளும் குறைவில்லாமே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது மங்களாசாசனம். அந்த ஆசையை தெரிவிப்பது மங்களாசாசனம். பெருமாளுக்கு என்ன குறை வரும்? நான் பெருமாளால் தானே ஜகத்தே குறையில்லாம இருக்கு அப்படின்னு தான் பொதுவான வார்த்தை வரும். ஆனால் பக்தன் அது தன்னையும் மீறி எம்பெருமான் க்ஷேமமா இருக்க வேணும், ஒரு குறைவில்லாம இருக்க வேணும்னு அப்படி ஆசைப்படுவது தான் இது எல்லா விதமான தபத்தை காட்டிலும் ரொம்ப வசதியா சொல்லியிருக்கு. திருகுணந்தாண்டவன் சாதிப்பார், திருதராஷ்டிரன் கேட்கலாம், சஞ்சயனை பார்த்து கேட்கலாமா, சஞ்சயா கண்ணன் நமக்கும் உறவு பாண்டவர்களுக்கும் உறவு, ஆனா பாண்டவர்களிடத்துல மாத்திரம் ரொம்ப அன்போடு இருக்கான். நம்மிடத்துல அன்போடு இல்லாம இருக்கிறது மாத்திரம் இல்ல, நமக்கு விரோதமாக கூட செயல்படுவான். கண்ணனும் சாட்சாத் சர்வேஸ்வரன், பட்சபாதம் இல்லாமல் இருக்க வேண்டிய பெருமாள் ஏன் நம்மிடத்திலே மாத்திரம் மாறுபட்டு பட்சபாதம் பண்றார், அர்ஜுனனுக்கெல்லாம் மாத்திரம் ரொம்ப அனுகூலமாக இருக்கார் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு சஞ்சயன் சொல்றார் ஒரு ரொம்ப அழகான ஸ்லோகம், அந்யத் பூர்ணாதபாம் கும்பாத் அந்யத் பாதாவனே ஜனாது அந்யத் குசலதம் பிரச்சனாது நஜேச்சதி ஜனார்தனஹா. கண்ணன் நம்ம பக்கத்துக்கு சாயணும்னா நம்ம ரொம்ப பெரிய காரியம்லாம் பண்ண வேண்டாம். பாண்டவர்கள் என்னமோ நிறைய கண்ணனை நிறைய ஏதோ கொடுத்து வசப்படுத்தி வச்சிருக்காருலாம் நினைச்சுக்காத. கண்ணனுடைய சுவாவத்தை சொல்றேன் கேள்வி, அந்யத் பூர்ணாதபாம் கும்பாது, கண்ணன் இந்த பக்கமா வந்தான்னா உடனே கையில ஒரு பூர்ண கும்பத்தை வச்சுண்டு ராஜாதி ராஜாய பிரசஸ்ய சாஹினே நமோ வயம் வைஸ்ரவணாய குருமஹே தமே காமான் காம காமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாது வேராஜ வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. அதான் ஒரே ஒரு பூர்ண கும்பத்து மரியாதையா கண்ணன் முன்னாடி காட்டினா போறோம், அப்படியே நம்ம பக்கம் சாஞ்சிருவான் கண்ணன். அவன் எவ்வளவு கிருபாமூர்த்தி, நாம் அவனுக்கு பூர்ண கும்ப மரியாதை பண்றதுக்கே நம்ம பக்கம் மொத்தமா சாஞ்சிருவான். ஆனா பூர்ண கும்ப மரியாதை கொடுக்குற அளவுக்கு நமக்கு இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கலாம். என்ன பூர்ண கும்பம் கொடுக்கணும்னா அவனை ரொம்ப மதிக்கணும்னு அர்த்தம். அவன் அவ்வளவு மதிப்பு காட்டுறதுக்கு திருதராஷ்டிரா உனக்கு இஷ்டம் இல்லைன்னா, ஏன்னா இவெல்லாம் சக்கரவர்த்தி பரம்பரை, துவாரகாநாதனார்ந்த பெருமாள் எது குலத்துல சக்கரவர்த்தி பரம்பரை கிடையாது. அதனால சக்கரவர்த்தி பரம்பரையை சேர்ந்த நாம் போய் சக்கரவர்த்தி பரம்பரையை சேராத அவனுக்கு மரியாதை பண்ண முடியுமான்னு யோசிச்சு ஒருவேளை பூர்ண கும்பம் கொடுக்கறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லையா, இல்ல இன்னொரு வழி சொல்றேன் அதுவே போரும். அந்யது பாதாவனே ஜனாது, பாதாவனே ஜனாது, அவன் வந்தா அந்த காலைய பெருமாள் எழுதுனா பெரியவா வந்தா பால் அலம்பிக்கிறதுக்கு திருவடி சோதிச்சுக்கிறதுக்குன்னு அதுக்கு திருவடி பாத்திய ஜலம் கால் அலம்பிக்க ஜலம் கொடுக்கும். என்ன வந்தியா ரொம்ப சந்தோஷமா கால் அலம்பின்னு வா உள்ளவா என்று அப்படி கால் அலம்பத்துக்கு ஜலம் கொடுத்தா போறோம். அதுக்கே பெருமாள் நம்ம பக்கம் சாஞ்சிடுவார். கால நம்ம பார்த்து கால் அலம்பல ஜலம் கொடுக்கணும்னு நம்மளையும் ஒரு அபிமானத்தோட இப்படி சமர்ப்பிச்சானேன்னு சந்தோஷப்பட்டு பெருமாள் நம்ம பக்கம் சாஞ்சிடுவார். அதுவும் உனக்கு இஷ்டப்படலையா, காலலம்பதெல்லாம் கொடுத்தாலும் மதிச்சு அவனை மதிக்கிறோம்ன்ற ஒரு அந்தஸ்து. அது அவனை எப்படி நீ சக்கரவர்த்தியா இருக்கிறவன் அவனை மதிக்கிறதுக்கு ஒரு மதிப்பு செய்யறது கூட உனக்கு இஷ்டம் இல்லையா, அதை விட ஒன்று ஒன்று சொல்றேன் கேளு. அதுக்கே நம்ம பக்கம்தான் கண்ணன் சாய்வார். எப்படின்னா அந்யது குசலதம் பிரஸ்னாது நகேஸ்வரி ஜனார்தனா, அந்யது குசலதம் பிரஸ்னாது. கண்ணன் வரைச்சே கண்ணனிடத்துல பார்த்து, கண்ணா சௌக்கியமா இருக்கியா, ரொம்ப சந்தோஷம், நீ சௌக்கியமா இருக்கியான்னு தான் அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு வரும். குசல சம்பிரஷனாத்து குசல பிரசனம் பண்ணினா போதும். பெருமாளிடத்திலே கண்ணா கண்ணா நீ சௌக்கியமா இருக்கியாப்பா என்று கேளும். அதையே பெருமாள் நாம சௌக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுறானே, இவன் சௌக்கியமா இருக்கட்டும்னு அவர் சங்கல்பிப்பார். இதை விட என்ன வேணும், கண்ணன் உன் பக்கத்திலே சாயறதுக்கு என்று பாகவதத்து பாரதத்திலேருந்து இந்த ஸ்லோகத்தை பெரியவாள் எடுத்து காட்டுவா. பெருமாள் இடத்துல பெருமாள் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறது பெரிய தபஸ். எப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணா பெரிய தபஸோ, இப்படி அர்ச்சாமூர்த்திகளுக்கு பெரிய கைங்கரியம்லாம் பண்ணா பெரிய தபஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதுபோல என்னென்னலாம் பெரிய சத்காரியமாக சொல்லியிருக்கோம், எல்லாத்த விடவுமே எல்லாத்த போலையுமே ரொம்ப நல்ல சத்காரியம் என்னன்னா பெருமாள் சௌக்கியமாக இருக்கணும்னு மனசார உள்ளார ஆசைப்படுறது. அதுக்கு தான் மங்களாசாசனம்னு வேறு. அந்த மங்களாசாசனத்திலையும் அந்த திருப்பள்ளி எழுச்சியிலே மங்களாசாசனம் பண்ணுறது ரொம்ப பெரிய விசேஷமாக தொடரடிப்படையாழ்வார் அனுபவித்து சாதிச்ச திருப்பள்ளி எழுச்சி என்பதான இந்த திவ்ய பிரபந்தத்தை பெருமாளுக்கு திருச்செவி சாத்தி அந்த எம்பெருமான திருப்பள்ளி எழுச்சி கண்டருளி அதுக்கப்புறம் மாற்றுக்கு நிதானமாக எழுந்திருள்வார் என்ற வரைக்கும் ஏற்கனவே பார்த்த விஷயம். இப்போ எதுக்கு ஏற்கனவே பார்த்த விஷயத்தில் எதுக்கு திருப்பியும் கொஞ்சம் விசாரமாக சொன்னேன்னா, இது நடுவில் போன வாரம் விட்டு போச்சு. இப்போ இந்த பிரவச்சனம் எல்லாருக்கும் காரியம் இருந்ததுனாலே விட்டு போச்சு. நாம் எடுத்துட்ட விஷயம் சுவாமி தேசிகனுடைய தினச்சரியை. அந்த தினச்சரியிலே சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகன் எப்படி பார்த்தால் இந்த அபிகவனம் என்று எம்பெருமானிடத்துல சரணாகதியை பண்ணி ரங்கநாதனிடத்துல சரணாகதியை பண்ணி ஆத்துக்கு எழுந்தருள்வார் என்ற வரைக்கும் நிறுத்தி வச்சிருந்தோம். அந்த நிறுத்தின இடத்தினுடைய தாத்பரியத்தை இது வரைக்கும் சொன்னோம். அது பாருங்கோ, அதுல தீர்த்த பிரசாத அதிகமஸ்ய லப்த்வா விஜ்ஞாப்ய தேவாய ததோ விசிருஷ்டா சனை ருபேத்தி ஆசிரம கல்பமாத்மம் கேகம் சுகாதீனம் அகம் ஸ்மராமி என்பதாக, ஆத்மகேகம் சுகாதீனம் அகம் ஸ்மராமி, நம்முடைய ஆத்துக்கு ஒருவாறு திரும்பியும் அதுல தீர்த்த பிரசாத அதிகம் அத்திய லப்துவா. பகவானை சேவிக்கிறதுல அந்த சேவையானது எப்ப பூர்த்தி ஆகுதுன்னு ஒரு சாஸ்திரம். எப்பன்னா பெருமானுடையதான தீர்த்த பிரசாதங்களை சுவீகரிச்சுட்டா தான் சேவை பூர்த்தி ஆகுது என்பதாக. ஆராதனம் பண்ணாலும் அப்படித்தான், இந்த பெருமாளுடைய தீர்த்த பிரசாதத்தை சுவீகரிச்சா தான் பூர்த்தி ஆகுது. அதனால இதுல ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்கு. என்ன சிக்கல்னா, காலை பொழுதுலே திருப்பள்ளி எழுச்சியில இல்லை நாம் பெருமாளை மற்ற சமயத்தில் பெருமாளை சேவிக்கிறோம், இன்னும் நாமும் திருவாராதனம் பண்ணலை. அதனால் திருவாராதனம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்ற வழக்கம் கிடையாது. அதனால் தீர்த்த பிரசாதாதிக்கம்னு சீகரிக்கிறது அவசியம். என்ன தீர்த்தத்தை சீகரிக்கிறது, என்ன பிரசாதத்தை சீகரிக்கிறது, பெருமாள் தீர்த்தம் சீகரிக்கிறதுல எப்பவும் தப்பே கிடையாது. ஆனால் பிரசாதம் என்னால் அந்த பிரசாதத்தில் ரெண்டு விதமாக நமக்கு கிடைக்கும். ஒன்று திருத்துழாய் மாத்திரம் கிடைக்கும், இல்லை திருத்துழாயும் பிரசாதமாகவே தலகை கண்டருள பண்ண தலகையாக கூட கிடைக்கலாம். பல சமயங்கள்லேயே நமக்கு இப்படி கிடைக்கிறது. எந்த சமயத்தில் சாப்பிட்றது, திருவாராதனத்துக்கு முன்னாடி கோவிலில் கிடைக்கிற பிரசாதத்தை சாப்பிடலாமா கூடாத, அதுவும் பிரசாதத்தை வீணாக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு, என்ன பண்ணலாம்னு ஒரு சர்ச்சை உண்டு. இதுக்கு ரொம்ப அழகாக பெரியாண்டவருடைய சிஷ்யர் அவர் ரொம்ப நல்லா ஆச்சரியமாக இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கார். ஆன்மீக சேஷம் என்கிறதான அந்த புஸ்தகத்தில் பெரியாண்டவனுடைய சிஷ்யர், சிஷ்யாள் நிறைய பேர் இருந்தா, ரொம்ப 30 பேருக்கு மேலே ரொம்ப பிரசித்த பண்டிதாள் இருந்தா. அதில் அஷ்ட திக்கஜங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 8 பேர் ரொம்ப பிரமாதமானவளாக இருந்தார். அதில் இந்த ஸ்ரீ ராமன் என்கிறவர் ரொம்ப விசேஷமாக நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அதில் ஆன்மீக சேஷம் என்றதான கிரந்தத்தையும் சாதிச்சிருக்கார். அதில் சொல்கிற பெருமாள் பிரசாதம் கிடைச்சதுன்னா கட்டாயம் கொஞ்சமாவது சுவீகரிக்கணும். அன்றைக்கு பித்திருக்காரியங்களா இல்லை, இல்லை விரத காரியங்களா இல்லைன்னா, பித்திருக்காரியம் விரத காரியங்கள் இருந்ததுன்னா அந்த வாங்கின பிரசாதத்தை அப்போ கொஞ்சம் கூட சுவீகரிக்க கூடாது. ஆனால் பித்திருக்காரியம் விரத காரியங்களா இல்லாத பட்சத்தில் பெருமாள் பிரசாதம் ஏதாவது மார்கழி மாதம் நாமே காத்தால ஒரு முறை திருவாராதனம் பண்ணுறோம், விடியற் காலையில் ஒரு திருவாராதனம் பண்ணணும், அதுக்கப்புறம் மாத்தியானிகம் கழித்து ஒரு திருவாராதனம் பண்ணணும், காத்தால அந்த பிரசாதத்தை சுவீகரிக்கலாமா பொங்கலன்னா, இதில் கொஞ்சோண்டு ஒரு நெல்லிக்காளவு கட்டாயம் சுவீகரிக்கலாம், கட்டாயம் சுவீகரிக்கணும். அன்னைக்கு பித்ரு தினமாக இல்லாமல் இருந்தால், இல்லை விரத தினமாக இல்லாமல் இருந்தால் கட்டாயம் சுவீகரிக்கணும்னு சாதிக்கிறார். எதுக்காக அதுதான் இங்கே விஷயம் எதுக்காக போட்டிருக்குன்னா, தீர்த்த பிரசாதாதிக்கம் அத்தியலப்துவான்னு போட்டிருக்கு. தீர்த்தப்பிரசாதங்களை சேகரிச்சுண்டு. இல்ல அப்படி சீகரிக்க முடியல, என்னால சில பேருக்கு இந்த சாஸ்திரத்தையும் ஒத்துக்க முடியாது இருக்கலாம், மனசு ஒத்துக்காம திருவாராதனை பண்ற வரைக்கும் ஒன்னும் சீகரிக்க கூடாதே என்ன பண்ணலாம்னா, அப்ப சீகரிச்ச பிரசாதத்தை அப்படியே வச்சிருந்து அந்த திருவாராதனை முடிச்சா விட்டு அந்த திருவாராதனத்துல முன்ன சீகரிச்ச பிரசாதத்தை திருத்துழாயா இருந்தாலும் பிரசாதமா இருந்தாலும் கட்டாயம் சேர்த்துட்டு பெருமாள் நமக்கு கொடுத்ததான அனுகிரகமான பிரசாதத்தை தீர்த்தத்தை தீர்த்தம் காத்தாலேயே இப்ப சொல்றது பிரசாதத்தை பத்தி, அந்த பிரசாதத்தை அவசியம் பெரியவாள் சீகரிச்சுட்டு தான் இருந்தா அதுதான் காட்டுறது, அந்த தீர்த்த பிரசாதாதிகம் சிலப்பான்னு காட்டுறது. தீர்த்த பிரசாதங்களை சீகரிச்சுட்டு ஸ்ரீ தேசிகன் ஆத்துக்கொள்வார். அதுக்கடுத்தது என்னன்னா, அடுத்த காரியம் என்னன்னா, இதுதான் ரொம்ப அழகான இடம், வியாக்கியானசாலாம் உபகம்யஜாதோ சிஷ்யான் அனன்யாசிரயணாபிமுக்யான் சந்திராஹயந்தம் சகலானி தந்திராணி அதந்திரி தந்தம் குருமாஸ்ரயேஹம். அதுக்கப்புறம் சுவாமி காலக்ஷேபத்துக்கு வழியாகும், வியாக்கியானசாலாம் உபகம்ய, அது காலக்ஷேபத்துக்குன்னு தனியா இடம், சுவாமியினுடைய திருமாளிகளையே காலக்ஷேபத்துக்கு தனியா ஒரு இடம், அந்த இடத்துக்கு சுவாமி வேலையாகும். சிஷ்யாலெல்லாம் ரொம்ப அனன்யாசிரயனாதி முக்கியான், சிஷ்யால் நிறைய வரணும், சிஷ்யால் நிறைய வரணும், நிறைய சிஷ்யால சேர்த்துட்டு பெரிய ஆச்சாரியனாக லோகத்துக்கு காட்டிக்கணும் அப்படின்ற ஆசை கொஞ்சம் கூட இல்லாதவராக, அது இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆச்சாரியர் நம்ம வாழ்நாளில் நமக்கு கிடைச்சிருக்காரு, அவருடைய ஸ்ரீசூக்தி ஆகிற அமிர்தத்தை நமக்கு பருகிறதுக்கு பெரிய பாக்கியம் இருக்கேன்னு அவரிடத்துல கேட்கணும்னு ரொம்ப தவிப்போட ரொம்ப ஏக்கத்தோட பரமபக்தியோட ஸ்ரத்தையோட வரக்கூடியவாள், அப்படியான சிஷ்யாளுக்கு மாத்திரம்தான் வந்து அவளுடையதான பிரார்த்தனைக்கு தகுந்தா போல கிரந்தங்களை காலக்ஷேமம் சாதிச்சாகும் என்பதாக. அதுதான் அனன்யாசிரயனாதி முக்கியமானது சாதிக்கிறது, வேற எந்த இடத்துலையும் போக வேணாம், நம் தேசிகன் இடத்துல கேட்டா தான் எல்லாம் அழகா இருக்கு, திருப்தியா இருக்கு, சாஸ்திரியமா இருக்கு, நமக்கு நம்ம தேசிகன் தான் எல்லாம்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த அப்பேற்பட்ட ரொம்ப ஏகாந்த பக்தி இருக்கக்கூடிய இடத்துக்கு அவளுக்கு மாத்திரம்தான் காலக்ஷேமம் சாதிப்பாராம். நிறைய சிஷ்யாள் போகணும் அப்படின்னு சிஷ்யாளை சேர்த்துக்கிற சந்தோஷம் எல்லாம் தேசிகனுக்கு அறவே கிடையாதுன்னு இந்த இடத்துல காட்டுறார் சுவாமியினுடைய குமாரர். சில ஆச்சாரியாளுக்கெல்லாம் சிஷ்யாலை நிறைய சேர்த்து ஏதோ பெரிய நிறைய ஆச்சாரியா நிறைய பேர் சிஷ்யாளுக்கு தான் பெரிய ஆச்சாரியனா இருக்கணும்னு காட்டுறது இருக்கு, அதுவே அந்த ஆசையே கூட அது ஒரு ஆத்ம குணம் வந்து அது நிறைய சிஷ்யாளுக்கு ஆச்சாரியனா இருந்து காட்டணும்ன்ற ஆசை இருக்கு, அது அது அந்த அது ஆத்ம குணம் வந்து பெரியாண்டவன் ஆசிரம ஸ்வீகாரம் 29 வயசுல கேட்டார், அவர் 14 வயசுலேருந்து கேட்டுட்டு தான் இருந்தார் ஆச்சாரியால. அப்புறம் அவருக்கு திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் 29 வயசுல சன்னியாச ஆசிரமம் அனுகிரகிச்சார். அவர் அனுகிரகிச்சு எனக்கு 3 ஆசைகளை கூட வழக்கம் வைப்போம், சன்னியாசத்து சன்னியாசம் என்பது என்னன்னா முக்கியமாக 3 ஆசைகளை உருவது, வித்தேஷனை வித்தேஷனை புத்திரேஷனை தாசேஷனை அப்படின்னு சொல்லுவோம், அது 3 ஈசனாத்திரை ஈசனாத்திரையத்தை விடுவது என்பதாக சொல்லுவார். அப்போ சொன்ன சிஷ்யால சேர்த்துக்கிறதுக்காக நான் ஆச்சாரியன் ஆகணும்னு ஆசைப்பட்டு வரல, எனக்கு சிஷ்யாள் வேணும்ன்ற ஆசையும் விட்டுட்டேன்னாராம். அப்போ ஆச்சாரியன் சாதிச்சாச்சு, ஐயோ அப்படி சொல்லாதுப்பா, சிஷ்யாள்லாம் ஆசிரியிச்சு இந்த சம்பிரதாயத்துக்கு மேல மேலே உன்னாலே பெரிய அனுகிரகம் வரணும், அதனால சிஷ்யாஷனி விட்டுட்டேன்னு சொல்லாதேன்னு திருத்திருப்பூரண்டி ஆண்டவன் சாதிச்சாரு என்பதாக நம்ம ஆச்சாரியால் சொல்லுவோம். அதனால சிஷ்யர்களை சேர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுமே கூட ஆத்ம குணம் வந்துன்றது பெரியவாளுடைய அவளுடைய ஒரு திருஷ்டாந்தத்தினாலே பார்க்குறோம். சுவாமி அப்படிதான் எழுதியிருந்தார் என்று குமாரர் சாதிக்கிறார். தேசிகன் ஆச்சாரிய தேசிகனே நமக்கு ஆச்சாரியனாக வேணும் என்று ஆசைப்பட்டு வரக்கூடிய அப்பேற்பட்ட சச்சிஷ்யர்களுக்கு மாத்திரம் காலக்ஷேபம் சாதிப்பார். இதில் நிறைய பேர் அப்பப்போ கேட்குறா, காலக்ஷேபம்னா என்ன, கதா காலக்ஷேபம்னா என்ன, அப்புறம் உபன்யாசம்னு வேற சொல்லுவோம், அது என்ன உபன்யாசம்னா என்ன, கதா காலக்ஷேபம்னா என்ன, காலக்ஷேபம்னா என்ன, எல்லாத்துலேயும் நல்ல விஷயம் தானே சொல்றா அப்படின்னு அவன் கொஞ்சம் அது என்ன சூக்ஷமா என்ன பிரிவு அதுக்குள்ள இருக்கிற என்ன பிரிவுன்னு தெரியாம சில பேர் கேட்பான். அந்த உபன்யாசம் காலக்ஷேபம் கதா காலக்ஷேபம் அப்படிங்கிறது ஒவ்வொரு அந்த கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இப்போ சதா காலக்ஷேமம்னா என்னன்னு முதல்ல சொல்லிட்டா புரியும். சதா காலக்ஷேமம் அப்படிங்கிறது இதிகாச புராணங்களிலே இருக்கக்கூடிய கதைகளை அதை எடுத்து சொல்லி கதைகளை கதைகளாகவே எடுத்து சொல்றது. அந்த மாதிரி கதைகளை கதைகளாக எடுத்து சொல்லிச்சு மொத்தமாக மூல மூல கிரந்தத்தில் எப்படி ரிஷிகள் கதைகள் எல்லாம் சொல்லியிருக்காளோ அந்த கதைகளில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லாமல் மொத்தமாக சுருக்கமாக சொல்றோம், அதுதான் கதா காலக்ஷேபம். சுருக்கமாக இப்போ ராமாயணம் 9 நாளில் கதா காலக்ஷேபம் நடக்கிறதுன்னு சொல்லுவா. 9 நாளில் ராமாயணத்தை போய் மொத்தம் சொல்ல முடியுமா? ஏதோ சில சில ஸ்லோகங்களை எடுத்து கதையினுடைய போக்கிலே சில சில நல்ல விஷயங்களை எடுத்து கதையையும் விடாமல் சொன்னா அதுவே ஸ்ரீமத் ராமாயண சிரவண பலன். ஏன்னா ராமாயணத்துல கொஞ்சம் கேட்டாலும் ரொம்ப விசேஷம். அதே ராமன் அவதாரத்திலேருந்து பட்டாபிஷேக பரியந்தமாக மொத்தமா அந்த கதையை கேட்டோம் என்பதனாலே விசேஷம்னாலே கதா காலக்ஷேபம்னு கதைகளா சொல்றது கதா காலக்ஷேபம். அதுலயும் பூர்த்தியா சொல்றது இல்லை, யோசி முக்கிய முக்கியமான அந்த லிங்க் விட்டு போகாம இந்த விஷயங்களை சொல்றதுக்கு கதா காலக்ஷேபம்னு பேரு. உபன்யாசம்னா கதா காலக்ஷேபத்துக்கும் உபன்யாசத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. அது ராமாயண கதா காலக்ஷேபத்தையே நம்ம சம்பிரதாயத்துல பெரியவாள் அது உபன்யாசம்னு சொல்லுவா. ஆனா இருந்தாலும் உபன்யாசத்துல கதா காலக்ஷேபம் போக இன்னும் வேற விஷயங்களையும் உபன்யாசமா சொல்றது உண்டு. நம்ம சம்பிரதாய விஷயங்களை மாத்திரம் எடுத்து சொல்றோம், அதுக்கு உபன்யாசம் என்று. இப்போ ரெண்டும் ஒன்னா எடுத்து ராமாயண உபன்யாசம்னு சொன்னான்னா ராமாயண கதையை சொல்லி அதுலயே சம்பிரதாய விஷயங்கள் எல்லாம் சொல்றோம். அதனால இந்த உபன்யாசம்ன்ற வார்த்தை ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை, கதா காலக்ஷேபம்ன்றது ஸ்மார்த்தாள் எல்லாருமே சேர்ந்து சொல்ற வார்த்தை. கதா காலக்ஷேபத்துக்கும் உபன்யாசத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ஆனா இருந்தாலும் கதையே இல்லாம கூட உபன்யாசம் பண்ண முடியும். கதைகளே சொல்லாம சத்விஷயங்களை மாத்திரம் எடுத்து சொல்றது என்பது உபன்யாசம் என்பது. இதுவும் கூட மொத்தமா சொல்றோம். ஆனா காலக்ஷேபம்ன்றது ரொம்ப வித்தியாசமானது. நம்ம பெரியவாளுக்கெல்லாம் காலக்ஷேபம் தான் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இந்த உபன்யாசங்கள் எல்லாம் கூட காலக்ஷேபம் சொல்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காலக்ஷேபம்ன்றது பரம தர்மமா சொல்லியிருக்கு. அதுதான் இப்போ உபாதான காலத்திலேயே செய்ய வேண்டிய முக்கிய காரியமா சுவாமி தேசிகன் அனுப்பிச்சுட்டு வந்தார்னு மேற்கொண்டு சொல்ல போறார். காலக்ஷேபம்னா என்னன்னா ஒரு நல்ல விசேஷமான கிரந்தத்தை ஆச்சாரியா இடத்திலே மாத்திரம் அவசியம் கேட்க வேண்டிய கிரந்தத்தை அதில் ஒவ்வொரு வரியாக ஆச்சாரியன் அதில் இருக்க ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் சொல்லி ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு வரிக்கும் அதுக்கு பூர்வோத்தர சங்கதிகளை சொல்லி அதுக்கு பூர்வ பட்சங்கள் இருந்தால் அதையும் நல்லா விளக்கி அப்படி கஷடர ஆச்சாரியன் அந்த கிரந்தத்தை அந்த சிஷ்யனுக்கு அது எடுத்து சொல்றதுக்கு காலக்ஷேபம்னு பேர். அதில் காலக்ஷேபத்தில் நிறைய சிஷ்யாலும் உருவா. ஆனால் காலக்ஷேபத்துக்கு என்ன விசேஷம்னா அது காலக்ஷேபத்தில் அன்வயிக்கிறவாளுக்கு ஏற்கனவே நல்ல நிறைய விஷயங்கள், அதுவும் முக்கியமாக நம்முடைய உபய வேதாந்த சம்பிரதாயத்திலே தெரிய வேண்டியதான அருளி செயலும் சம்ஸ்கிருதமும் இந்த சாஸ்திரங்களும் தெரிஞ்சிருந்தா காலக்ஷேபம் ரொம்ப நன்னா பரிமளிக்கும். காலக்ஷேபத்தில் ஆச்சாரியன் அந்த காலக்ஷேப கிரந்தம் ஒரு ஸ்ரீபாஷ்யமோ ரகசிய திரேதாரமோ இல்லை கீதா பாஷ்யமோ பகவத் விஷயமோ இன்னும் எந்த கிரந்தமாக இருந்தாலும் சரி, இந்த பாஷ்யக்காரன் ஸ்ரீமத் ராமாயண காலக்ஷேபம் பண்ணினார் என்றால் ஸ்ரீமத் ராமாயண காலக்ஷேபத்தை திருமய நம்பிகள் இடத்துலே பண்ணார்னா ஒவ்வொரு வரியையும் காலக்ஷேபம் பண்ணினார். காலக்ஷேபத்துக்கும் உபன்யாசத்துக்கும் என்ன வித்தியாசம்னா உபன்யாசத்திலே அந்த கிரந்தத்தினுடைய ஒவ்வொரு வரியையும் ஆச்சாரியன் விளக்குறதுக்கு அவகாசம்லாம் கிடையாது. ஆனா காலக்ஷேபத்துல ஒவ்வொரு வரியையும் விளக்கி கொண்டு இன்னைக்கு எவ்வளவு போறதோ எவ்வளவு முடியறதோ அவ்வளவு அடுத்த நாள் திருப்பி அதே அங்கிருந்தே விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிச்சு இதே போல அந்த கிரந்தத்தை பரிபூர்ணமாக அதை முடிச்சுக்கிறது இருக்கு. அதுக்கு காலக்ஷேபம்னு பேரு. அதுல முக்கியமாக காலக்ஷேபத்தை சன்னியாசி ஆச்சாரியாரிடத்திலே காலக்ஷேபம் பண்றோம் இல்ல கிரகஸ்த ஆச்சாரியாரிடத்திலே காலக்ஷேபம் பண்றோம்னா இதுல ஒரு சின்ன வித்தியாசம். சன்னியாசி ஆச்சாரியாரிடத்திலே காலக்ஷேபம் பண்ணுச்சு முதல்ல நம்ம இப்ப பிரத்யக்ஷமாக நமக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆச்சாரியனை முதல்ல சேவிச்சுட்டோம். அப்புறம் அந்த ஆச்சாரியனுக்கு அபிவாதனம் கிடையாது. ஏன்னா சன்னியாசி ஆச்சாரியனார் அப்படின்னாலே அபிவாதனம் கிடையாது. அதுக்கப்புறம் திருப்பியும் இவரை ஒரு வாட்டி இவரை ஒரு 4 வாட்டியோ 6 வாட்டியோ தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு மேலே இருக்கிற ஆச்சாரிய பரம்பரையும் அவாளையும் சேவிக்கணும். அது இப்படி சேவிக்கச்சே இந்த காலக்ஷேப ஆச்சாரிய பரம்பரை, இவருக்கு முன்னால் இருந்த ஆச்சாரியன், அவருக்கு முன்னால் இருந்த ஆச்சாரியன், அவருக்கு முன்னால் அவருக்கு முன்னே, அப்புறம் தேசிகன் பாஷிகார், அப்புறம் நம்மாழ்வார் தாயார் பெருமாள் வரைக்கும் விடாமல் தனியாக நான் அனுசந்தானம் பண்ணி கொண்டு அவள் ஒவ்வொருத்தரையும் மனசில் தியானம் பண்ணிட்டு நமக்கு முன்னால் இருக்கிற ஆச்சாரிய நடத்துல அப்படி விழுந்து விழுந்து சேவிக்கணும். இப்படி சேவிச்சு அநேகமாக கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு நிதானமாக சொல்கிறோமோ எவ்வளவு வேகமாக சொல்கிறோமோ இந்த காலக்ஷேப தனியன்களை அதுக்கு தகுந்த மாதிரி காலக்ஷேபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியும் ஒரு 50-60 வாட்டியாவது சேவிக்க வேண்டியிருக்கும். இல்லை அதை விட இன்னும் கொஞ்சம் குறைவாக ரொம்ப வேகமாக சேவிக்கலன்னா நிதானமாக சேவிச்சோம். எப்படியாக இருந்தாலும் கணக்கில்லாமல் அவ்வளவு முறை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் ஆச்சாரிய பக்தியோட வந்து இந்த கிரந்தத்தை ஆரம்பிப்பா ஆச்சாரியன் காலக்ஷேபம் சொல்லுவார். இதுலேயும் ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, நாம் யாரிடம் காலக்ஷேபம் கிரகத்தாரிடத்துலேயே கிரந்த காலக்ஷேபம் பண்ணுறோம்னா முதல்ல இந்த கிரகத்த ஆச்சாரியனுடைய தனியன் அவரை தனியனை சொல்லி அவரை சேவிச்சு அவருக்கு அபிவாதனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் முயன்று சேவிக்க ஆரம்பித்து அந்த ஆச்சாரியனுடைய பூர்வாச்சாரியாருடைய எல்லாம் தனியன்களை சொல்லி சேவிச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு பெருமாள் வரைக்கும் முடிச்சுட்டு அப்போ அபிவாதனம் கிடையாது. அதனால ஆச்சாரியன் இந்த கிரகத்து ஆச்சாரியரை சேவிச்சு அபிவாதனம் பண்ணி திருப்பியும் அபிவாதனம் இல்லாமல் எல்லா ஆச்சாரியர்களையும் முன்னால் சேவிச்சுட்டு இப்படி பல முறை முறைய கொஞ்சம் காலக்ஷேபம் ஆரம்பிக்கிட்டு சேவிக்கிற காரியமே பெருசாக மூச்சு வாங்கிடும் போகும். அவ்வளோ சிரமம் இல்லாமல் ரொம்ப மூச்சு சிரமப்பட்டு அப்படிலாம் சிரமப்படாமல் எப்படி போகமாக சேவிக்க முடியுமோ அதே போல ரொம்ப நேரம் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தனி அத்தனை தனியன்களெல்லாம் சேவிச்சுட்டு உட்காந்து காலக்ஷேபம் பண்ணணும். ஆச்சாரியன் முதல்ல என்ன பண்ணுவார், அதுக்கே அது அத்தியனம் அனத்தியனம் அதெல்லாம் பார்க்கறது உண்டு. நான் உபன்யாசம்லாம் பண்ணிச்சு, கதா காலக்ஷேபங்கள்லாம் பண்ணிச்சு, இன்னைக்கு அத்தியன தினமா அனத்தியன தினமா எல்லாம் பார்க்கறது கிடையாது. ஆனால் காலக்ஷேபம் அது அனத்தியன தினம்ன்றது வேதத்துக்கு அனத்தியன தினமாக இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு காலக்ஷேபம் வச்சுக்க மாட்டான். ஏன்னா இப்போ நாம் முக்கியமான விசேஷ கிரந்தங்கள்லாம் காலக்ஷேபம் பண்ணிச்சு, ஸ்ரீபாஷ்யம் சங்கீதா பாஷ்யம் இதெல்லாம் காலக்ஷேபம் பண்ணிச்சு, அன்னைக்கு வேதத்துக்கு அனத்தியனமாக இருந்தால் காலக்ஷேபமும் கிடையாது. ஏன்னா நாம் வேத வேதார்த்தத்தை தானே விசாரிக்கிறோம். அதனால் அன்றைக்கு காலக்ஷேபம் கிடையாது. ரொம்ப சுத்தமாக வேதத்துக்கு அத்தியனமாக ஒத்துக்கொள்ளப்பட்ட தினங்களில் மாத்திரம்தான். இப்போ வேதத்துக்கு எப்பப்பெல்லாம் அனத்தியனம்னா அஷ்டமியில் அனத்தியனம், பிரதமியில் அனத்தியனம், அதே மாதிரி சதுர்தசி பௌர்ணமி அமாவாசை அப்படியே அனத்தியனம் வரும். அப்படியே மாதத்துக்கு ஒரு 8 நாள் 10 நாள் அனத்தியனத்திலேயே போயிடும். அதே போல தான் பாஷ்யம் வாசிக்கச்சேவும் ஸ்ரீபாஷ காலக்ஷேபம் பண்ணச்சேவும் அதே மாதத்துக்கு 8 நாள் 10 நாள் போயிடும். என்னைக்கெல்லாம் வேதத்துக்கு அத்தியனம் உண்டோ அன்னைக்கெல்லாம் தான் காலக்ஷேபம் பண்ணணும். அவ்வளவு சுத்தமாக பவித்திரமாக பண்ண வேண்டியது காலக்ஷேபம். அது காலக்ஷேபம் பண்ணச்சே அது சாப்பிடாமல் இருந்து தான் கழிக்கிறதுக்கு அடுத்தால. மற்ற உபநேசங்களாக இருந்ததுன்னா நன்னா சாப்பிட்டுட்டு அது அவகாசமாக கேட்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. காலக்ஷேப கிரகங்கள் சுத்தமாக கிரகிக்க வேண்டியது அதை பண்ணி இப்படி பல நியமங்கள்லாம் வச்சுப்பா காலக்ஷேபத்தை. அதனால அது காலக்ஷேபத்துக்கும் உபன்யாசத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அதில் முக்கியமாக என்னென்னா, இப்போ ஒரு 10 சிஷ்யாள் உட்காந்து காலக்ஷேபம் பண்ணுறா, 20 சிஷ்யாள் 50 சிஷ்யாள் காலக்ஷேபம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. 50 சிஷ்யாளுக்கும் ஆச்சாரியன் என்ன பண்ணுவார், அந்த கிரந்தத்தினுடைய அந்த வரிகள் இருக்க அந்த வரிகளை கொஞ்சம் தூரம் முதல்ல உபதேசம் பண்ணிவிடுவார். அதே வரிசையாக படிச்சுடுவார், கொஞ்சம் தூரம் படிச்சுட்டு அதுக்கு அது அதுக்கு அடுத்தது அப்புறம் முதலேருந்து இப்போ விளக்கம் சொல்லணும். அந்த விளக்கம் சொல்லச்ச அந்த சிஷ்யாவில் ஒருத்தர் முக்கியமாக அவரை அந்த இந்த ஸ்ரீகோஷம் வாசிக்க சொல்வார். நீ இதுலேருந்து வாசி அப்படின்னு சொல்லுவார். ஆதேயத்த பிரபுதி நியமராதி கர்த்த சரீரம் பத்தாஸ்தேம பிரயதன ஃபலேஷ்வேததாயத்தமேதது விஸ்வம் புஷ்யன்மிதி பகவதி வியாபகாதரிச திருஷ்டே கம்பீராணாம் அகிரதங்ககிரான் தாகதே சித்தபுத்தியும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாக்கியங்கள்லாம் வரும். ஆச்சாரியன் என்ன பண்ணுவார், டேய் வாசி அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த சிஷ்யன் இப்போ இந்த ஸ்லோகம் தான் வாசிக்கணும், அதான் அதான் கட்டம், இப்போ பிரகரணம் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்லோகத்தை ஒரு வாட்டி சொல்லுவார், அவரே புத்தகத்தை வச்சுன்னு சொல்லுவார். அப்படி வாசிச்சு காட்டின உடனே ஆச்சாரியன் ஆ நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னு ஆச்சாரியன் சொல்லுவார், அது பூர்ணமா விளக்கினா விட்டு அதுக்கப்புறம் மேல வாசி அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த சிஷ்யன் புத்தகத்தை வச்சுட்டு இருக்காரு, அவர் மேற்கொண்டு எவ்வளவு தூரம் ஒரு நாலு வரி வாசிச்சுட்டே ஒரு எடுத்து போதும் அப்படின்னு ஆச்சாரியன் சொல்லிட்டு அந்த நாலு வரிக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார், அதுக்கு வியாக்கியானம் பண்ணுவார். இதே போல ரெண்டு வரி, அரை வரி, ஒரு வரி, நாலு வரி, இப்படி அந்த சிஷ்யன் வாசிக்க வாசிக்க அந்தந்த வரிகளுக்கெல்லாம் காலக்ஷேபத்துல வியாக்கியானம் பண்ணுவா. இது போல புஸ்தகம் பூராவும் ஒரு எழுத்து விடாம, அதுவும் இல்லாம அதுக்கு சந்தேகங்கள் வந்தா சிஷ்யன் என்ன சந்தேகம் வந்தாலும், எப்படி கீதையில அர்ஜுனன் பெருமாள் தன்னுடைய சந்தேகத்தெல்லாம் கேட்டு தெளிவுபடுத்திக்கிறானோ, அதே போல எவ்வளவு சந்தேகம் வந்தாலும் சிஷ்யன் ஆச்சாரியனிடத்துல வினயமா கேட்கணும், கேட்கலாம், தப்பு கிடையாது. இதே உபன்யாசம் கதா காலக்ஷேபத்திலாம் நடுவு நடுவுலாம் கேள்வி கேட்க மாட்டா, அதெல்லாம் அவ உபன்யாசம் பண்ணுவா, சொல்றவா சொல்லுவா, அதுலயே எல்லா விஷயத்தையும் கேட்கறவாள்லாம் கேட்டுப்பா, அவ்வளவுதான். அப்புறம் வேணா ஏதாவது சந்தேகம் கேட்கலாம், ஆனா நடுவுல எழுந்து எழுந்து கேள்வி கேட்கறதெல்லாம் கிடையாது. ஆனா காலக்ஷேபத்துல எத்தனை சந்தேகம் வந்தாலும் சரி, இப்போ ஒரு அரை வரி தான் இன்னைக்கு காலக்ஷேபம் ஆகும் சில சமயங்கள்ல, ஏன்னா அந்த அரை வரி வாசித்த உடனேவே சந்தேகம் நிறைய வந்துடும். அப்போ அந்த சந்தேகத்துக்கு விளக்கும், அந்த சந்தேகத்துக்கு விளக்கும், ஆச்சாரியனே எத்தனை சந்தேகத்தையும் கலப்பி அவரே சொல்லுவார். அதுக்கு மேலேயும் சில விஷயங்கள்ல ஏதாவது ஆச்சாரியன் சொன்னதே புரியாம கூட போயிருந்தா கூட திருப்பி கேட்டு அது மாதிரி கேட்டு தெளிஞ்சு கஷடர கத்துக்கிறது காலக்ஷேபம். அந்த மாதிரி காலக்ஷேபம் கேட்டு அது அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு அப்பப்பவே, அதெல்லாம் பெரியவாழ் வழக்கம், அன்னன்னைக்கு மத்தியானம் அதே சிந்தனை பண்றது, இன்னைக்கு ஆச்சாரியன் என்ன சாதிச்சார், இதுக்கு என்ன வியாக்கியானங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கா, எல்லாத்தையும் அன்னைக்கே சிந்தனை பண்ணி அதை நன்னா வரப்படுத்தி மனசுல திடப்படுத்தி கொண்டு அது அப்படியாக்கும் இந்த காலக்ஷேபம்ன்றது ஒரு பரிபூர்ணமாக கஷடர. ஒரு நல்ல சிஷியனா இருக்கிறவர் காலக்ஷேபம் பண்ணிவிட்டார் முடிச்சாருன்னா, அடுத்தது ஆச்சாரியன் உத்தரவு இருந்ததுன்னா அந்த கிரந்தத்தை அவர் 10 பேருக்கு 100 பேருக்கு எடுத்து சொல்லக்கூடிய சாமர்த்தியம், அந்த சாமர்த்தியம் வரும்படிக்கு அந்த கிரந்தத்தை காலக்ஷேபம் பண்ணுவோம். இதெல்லாம் உபன்யாசங்கள்லாம் கதா காலக்ஷேபங்கள் எல்லாம் கிடையாது. அதனால காலக்ஷேபம்ன்றது ரொம்ப அந்த காலத்துல பெரியவாள் அது காலக்ஷேபம்னா அது பரிசுத்தமாக பரிபூர்ணமாக அந்த கிரந்தத்தை திருப்பியும் தான் எடுத்து சொல்லக்கூடிய அளவுல ஆச்சாரியாளிடத்துல காலக்ஷேபம் பண்ணுவார். அந்த மாதிரியாக சிஷ்யாளுக்கு சுவாமி தேசிகன் காலக்ஷேபம் சாதிப்பார். அதுதான் அந்த விஷயம், நீங்க சுவாமி தேசிகன் காலக்ஷேபம் எப்படி சாதிப்பார்னா, அந்த சிஷ்யாள் சுவாமி தேசிகனிடத்துல கேட்ட விஷயத்த அன்னைக்கு கார்த்தா அன்னைக்கு கார்த்தால கேட்ட விஷயத்த சாயங்காலம் அது சிந்தனை பண்ணி திரும்பியும் அந்த அதுக்கு வேண்டிய சந்தேகங்கள் எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி கொண்டும், அதுல ஏதாவது சந்தேகங்கள் வந்ததுன்னா மறுநாள் காலக்ஷேபத்துல அது இணையமா ஆச்சாரியத்திலே கேட்டு நிஸ்சந்தேகமாக ஒரு கிரந்தத்தை அடுத்த வாளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அத்தனை சாமர்த்தியத்தோட செய்வா காலக்ஷேபம்ன்றது. அதனால காலக்ஷேபத்துக்கும் உபன்யாசத்துக்கும் வித்தியாசங்கள் உண்டு. சுவாமி தேசியம் கார்த்தால வேளையில காலக்ஷேபம் சாதிப்பாராம், இதையே பின்னாடி வரப்போறது. சாயங்கால வேளையில கொஞ்சம் உபன்யாசம் மாதிரி பொது ஜனங்களுக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவார் அப்படின்னு அது பின்னாடி வரப்போகுது. அது சாயங்கால காரியத்தை பத்தி வரிசையே சொல்றேன். இப்ப கார்த்தால தேசிகன் என்ன பண்ணுவாருன்னா, அனன்யா ஸ்ரேயனாபிமுக்கியானு, தேசிகனே நமக்கு ஆச்சாரியனாக அவரிடத்திலேயே எல்லாத்தையும் கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக ரொம்ப பக்தியோட வர சிஷ்யாளுக்கு மாத்திரம்தான் சொல்லுவார். சங்கிராஹயந்தம் சகலானி தந்திராணி அதந்திரிதம் தம் குருமாஸ்ரயேகம், எந்த விஷயத்த வேணாலும் காலக்ஷேமம் சாதிப்பார். சகலானி தந்திராணின்னு எந்த விஷயத்த வேணும் ஆகமசாஸ்திரத்திலையும் காலக்ஷேமம் பண்ணுவா, அதுவாது உபனிஷத் பாகங்களையும் காலக்ஷேமம் பண்ணுவா, சக்ஷா ஸ்ரீபாஷ்யத்துல எதுவா இருந்தாலும் அது சொன்னார். ரெண்டும் தா சாம்ஸ்கிருதா சம்ஸ்கிருத திராவிட திவ்ய சூக்தி பிரசன்ன கம்பீரதையா பிரசித்தா தத்தத் ருச்சிபியா தனையா விசேஷம் பிரணவிதாந்தம் பிரதிபாதயந்தோ. சுவாமி தன்னுடைய தோப்பனாரை எப்படி அனுபவிக்கிறார் பாருங்க, காலக்ஷேமம் சாதிக்கிற அழகு சொல்லி மாளாது இருந்தது என்ன, அவ்வளோ பாசமா அவ்வளோ பரிவோட, எப்படி குழந்தை இப்பதான் வார்த்தை சொல்ல கற்கிற குழந்தை, இப்பதான் அது வாயை திறந்து அப்பா அம்மான்னு சொல்லக்கூடிய குழந்தையா இருந்தா அதுக்கு எப்படி அது மேல பேசறதுக்கு கத்துக் கொடுப்பாளோ அது போல அது தனையா அபிஷேகம் அவர் சொல்லச்சே பாருங்கோ, தனையா அபிஷேகம். நாங்க எங்க அப்பாவுக்கு நான் சாட்சாத்து தனையும் உள்ள எனக்கு எப்படி ஸ்ரத்தையா சொல்லிக் கொடுப்பாரோ அதே மாதிரிதான் எந்த சிஷ்யாளுக்கும் சொல்லிக் கொடுப்பாரு. நம்ம குழந்தை நம்ம பையன் இந்த அபிமானத்தோட இந்த எப்படி ஆசையா எனக்கு சொல்லிக் கொடுப்பாரோ அதே போலத்தான் யார் வந்து காலக்ஷேபம் கேட்டாலும் சரி, எப்படி தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுப்பா, தன்னுடைய குழந்தையிடம் இந்த குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுத்தா இவன் எனக்கு நிறைய சம்பாவனை பண்ணுவான் அப்படின்னு நினைச்சுட்டா போய் சொல்லி கொடுப்பா. நம்ம குழந்தைக்கு சொல்லி தரது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம குழந்தை நம்ம சம்பிரதாயத்துல எப்படி ஆச்சாரியனாக வரணும் அவரும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, நம்ம சம்பிரதாயத்திலே பிறந்த குழந்தை எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்ற ஆசையோட எப்படி தன்னுடைய குழந்தைக்கு உபதேசம் பண்ணுவாரோ அதே போலத்தான் யாருக்கா இருந்தாலும் உபதேசம் பண்ணுவார். அதுல சொல்லுவா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த துரோணர் கதையில ஒண்ணு உண்டு. துரோணாச்சாரியர் முதல்ல ரொம்ப ஏழையா இருந்தார், பரம ஏழையா இருந்தார் பாவம். அவருக்கு என்னவோ தெரியல, எவ்வளோ வித்தியைகள் அவரிடத்துல இருந்தாலும் பழைக்க தெரியாம இருந்தார் பாவம். எதையும் வச்சு பழைக்கிறதுக்கு தெரியல அவருக்கு. ஒரு நாள் ரொம்ப வாட்டம், ரொம்ப வாட்டத்தோட தெருவுல போயிட்டு இருக்கார். அந்த தெருவுல பக்கத்துல மைதானத்துல பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கா, கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் 5 வயசு 6 வயசு 7 வயசு எல்லாம் பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கா. அந்த பசங்க பந்த கிணத்துல போட்டு விட்டு போட்டா பணத்து அந்த கிணத்துல இருந்து பந்தை எடுக்க தெரியல. இவர் தான் அந்த வழியா போயிட்டு இருந்தார். இவர்கிட்ட அதுங்கெல்லாம் அந்த பசங்கள்லாம் வந்து அவர்கிட்ட வந்து பெரியவரே பெரியவரே அது பந்து கிணத்துல விழுந்துருத்து எங்களால எடுக்க முடியல, உங்களால எடுக்க முடியுமா எடுத்து கொடுக்கலன்னு கேட்கறது. அவர் அந்த பார்த்தார், கிணத்தை எட்டி பார்த்த கிணறு கொஞ்சம் ஆழமா இருந்தது, பந்து அடியில இருந்தது. சரின்னு சொல்லி பக்கத்துல இருந்து குச்சி எடுத்தார், ஒண்ணுமே பக்கத்துல இருந்து குச்சி, அந்த குச்சியை எடுத்தார். அது என்னமோ மந்திரிச்சார் அந்த குச்சிய. அதே மாதிரி அந்த 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 குச்சியை தூக்கி அந்த பந்து மேல அடிச்சார். அடிச்சார்னா அந்த குச்சி போய் அந்த பந்து மேல போய் அடிச்சது, அடித்த வேகத்துல பந்து எழும்பி எழும்பின உடனே அதை எடுத்து கையில கொடுத்துட்டார். பசங்கள்லாம் விளையாடினா அன்னைக்கு சாயங்காலம் பசங்க எதையாச்சியா பீஷ்மாச்சார் கிட்ட போய் சொல்றா, தாத்தா தாத்தா இன்னைக்கு ஒரு பெரியவர் வந்தார், கணத்துல இந்த பந்தை எப்படி எடுத்து கொடுத்தார் ஆச்சரியமா இருந்தது, அது கணத்துல இறங்கி தான் எடுப்பாருன்னு நினைச்சோம், கணத்துல இறங்கவே இல்லை. கையாந்து ஒரு குச்சியை பொறுக்கினார், குச்சியை பொறுக்கி அந்த பந்து மேல அப்படி போட்டு அடிச்சார், உடனே பந்து மேல வந்துடுத்து அப்படின்னாரு. யார் இது, ரொம்ப ஆச்சரியமா இருக்க, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பீஷ்மாச்சார் ஆளை விட்டு விசாரிச்சார். துரோணாச்சாரவர் வர வச்ச சுவாமி தேவரா பாரத்வாஜராச்சே ரொம்ப விசேஷம், ரொம்ப சந்தோஷம், நீ பெரிய அஸ்திர வித்தியெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரராச்சே, குழந்தைகளையும் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். பார்த்தா அப்போதான் துரோணாச்சாரியருடைய பையன் அஸ்வத்தாமா இருக்கானே அவனும் இவாளுடைய வயசு, சரி இவாளோட சேர்த்து பாடம் சொல்லி கொடுக்கலாம், பையனுக்கும் சேர்த்து பாடம் சொல்லி கொடுக்கலாம்னு எல்லாரோடையும் சேர்த்து பையனையும் சேர்த்து வச்சு காலக்ஷேமம் சொல்லிக் கொடுப்பார். இந்த பா காலக்ஷேமம் சொல்லி கொடுத்தா இந்த பசங்கள்லாம் ராஜா வீட்டு பசங்க, அதனால எல்லாம் ராஜகுமாராளா இருக்கிறதுனால எல்லாம் ஒன்று ஒன்று விளையாட்டு பசங்க வேற ஒன்றும் டயத்துக்கு வராது பிடிக்கிறதுக்கு. எல்லாரும் என்ன பண்ணணும், காத்தால துரோணருடைய ஆசிரமத்துக்கு தீர்த்தம் கொண்டு வரணும். தீர்த்தம் கொண்டு வர்றதுன்றது எங்கன்னா ஆசிரமத்துல இருந்து அந்த பசங்களுக்கே தான் தீர்த்தம் வேணும், அப்போ தீர்த்தம் கொண்டு வரணும். காத்தால எல்லாரும் குளிச்சுட்டு சீக்கிரம் வாங்கடா காலக்ஷேபத்துக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு குடம் கொடுத்து ஜலம் கொண்டு வாங்கடான்னு சொன்னான்னா ஒன்று ஒன்று ஒரு டயத்துக்கு வரும். ஆனால் அர்ஜுனன் மாத்திரம் ஃபர்ஸ்ட்டு வந்துடுவானோ, காலக்ஷேபம் தான் முக்கியம் இல்லை விளையாட்டுலாம் அப்புறம் தான் சொல்லிட்டு முதல்ல வந்துடுவானோ. அர்ஜுனன் முதல்ல வரத பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம், எவ்வளோ ஸ்ரத்தையா இருக்கான் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுத்தா மற்ற பசங்களுக்கெல்லாம் அவருக்கு மாத்திரம் சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு தோணக்கூடாது. அதனால எல்லாரும் வர வரைக்கும் வெயிட் பண்றதுன்னா அதுவும் ரொம்ப நாழி ஆகி போகுது. அதனால ஒரு நியமம் போட்டார், யாரா இருந்தாலும் போயிட்டு சீக்கிரம் வரணும், யார் முதல்ல வந்து கிளாஸுக்கு வந்துடுறாளோ அவ வந்தவுடனே பாட ஆரம்பிச்சிருவான், அவாவா லேட்டா வந்தேன்னா அது அவாவா பொறுப்பு, எல்லாரும் சீக்கிரம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டோம். என்னைக்கா இருந்தாலும் அர்ஜுனன் முதல்ல வருவான், அதே மாதிரி அஸ்வத்தாமாவும் முதல்ல வந்துருவான். அஸ்வத்தாம துரோணாச்சாரியுடைய குமாரன் அவரும் முதல்ல வந்துடுவான். இந்த ரெண்டு பேரும் வந்த உடனே பாட ஆரம்பிச்சிருவார். அப்பவும் ஒரு கெட்ட பேர் வந்து கொடுத்து அஸ்வத்தாம பிள்ளை வந்த உடனே பாட ஆரம்பிச்சிருவார். மற்றவாள்லாம் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க மாட்டார் அப்படின்னு பேர் வரக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுவார்னா, இந்த ஜலம் எடுத்துன்னு வர்றதுக்குன்னு குடம் கொடுப்பார் பாருங்க. அந்த குடத்தை அஸ்வத்தாமாவுக்கு மட்டும் பெரிய குடமா கொடுத்துருவார். ஏன்னா அது தூக்கின்னு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா நிதானமா தானே, பெரிய குடம் தான், நிதானமா தானே நடந்து வந்தாகணும். அவனுக்கு மாத்திரம் பெரிய குடமா கொடுத்துருவார். அவன் பாவம் சிரமப்பட்டு பெரிய குடத்தை தூக்கின்னு வருவான். அப்பவும் காலக்ஷேபத்துக்கு முதல்ல வந்துடுவான், அது அர்ஜுனோட வந்துடுவான். இவன் ரெண்டு பேரும் வந்தா காலக்ஷேபம் ஆரம்பிச்சிருவா. எப்படி அந்த அர்ஜுனனுக்கு பாடம் எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, எப்படியா அஸ்வத்தாமாவுக்கு எப்படி எல்லா ரகசியங்களையும் தன் குழந்தைன்னு சொல்லிக் கொடுப்பாரோ அதே போலதான் அர்ஜுனனுக்கும் சொல்லிக் கொடுப்பார். அந்த குழந்தை தன் குழந்தைன்ற வித்தியாசம், தன் குழந்தை மற்றவா குழந்தைன்ற வித்தியாசம் பாராம பாடம் எப்படி சொல்லிக் கொடுப்பார் துரோணாச்சாரியர்னு அப்போ காட்டுற. விசுவாசமா இருந்தா ஆச்சாரியால் நிச்சயமா ரொம்ப பிரீத்தியோட குழந்தைக்கு உபதேசம் பண்றா போல உபதேசம் பண்ணுவான்றத காட்டுறது இடம் இது. மகாபாரதத்துல வர கதை அது போலத்தான். இதையும் சொல்லுவா சுவாமி தேசிகன் கலக்ஷேமதாரிக்கிட்ட எப்படி சாதிப்பார்னாங்க, இந்த குழந்தைக்கு தன் குழந்தைக்கு வார்த்தை சொல்ல கத்துக்கிற குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாரோ அது போலே சொல்லிக் கொடுப்பார். எனக்கு சொல்லித்தர மாதிரியே எல்லாருக்கும் சொல்லி தருவாங்கிறார். அவன் தத்தத்ருச்சிபியா தனையா அபிசேஷம், தனையா அபிசேஷம் தத்தத்ருச்சிபியா. எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒரு கிரந்தத்துல ரொம்ப நோக்கம் இருக்கும், அது வாசிக்கணும்னு வருவா. யாரு எந்த கிரந்தம் வாசிக்கணும்னு வந்தாலும் சரி மாட்டேன்னு சொல்ல தெரியாது. அதான் பெருமாளுடைய அந்த ஒரு நல்ல குணம். அவனுக்கு அதுதான் கொடுப்பன பெருமாள் அதை அவனுக்கு காட்டி கொடுத்து அந்த கிரந்தத்தினாலே அவன் ரொம்ப நன்னா முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனாலே நமக்கு கிடைச்சிருக்கிறது இதை அவனுக்கு கட்டாயம் சொல்லித்தரணும் என்ற ஆசையினோடய சொல்லிக் கொடுப்பாரான். தனையா விசேஷம் அப்படின்னு ஒரு கிரந்தத்தில் ருச்சி இருக்கலாம். அந்த ருச்சியை வளர்த்து அவனுக்கு எதில் ருச்சி இருக்கோ அந்த ருச்சியே அப்படியே அபிவிருத்தி பண்ணி அதையே நல்ல விஷயத்திலே அவனுக்கு வளர்த்து விட்டு அதுலேருந்து அவன் பெருமாளிடத்திலே ரொம்ப பக்தி பண்ணும்படியாக நம்ம சாஸ்திரத்தை சம்பிரதாயத்தை நம்பி ஒரு நல்ல ஆத்மாவாக இருக்கணும்ன்ற ஆசையினோடய உபதேசம் பண்ணுவா. அதனால பெரிய பண்டிதாள் வந்தால் பெரிய பண்டிதாளுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு உபதேசம். ரொம்ப சாமர்த்தியம் இல்லை சுருக்கமாக சொல்லணும்னா அதனால தான் தேசிகனுடைய சில்ற ரகசியங்கள் எல்லாம் பார்த்தேன்னா சில்ற ரகசியம் நிறைய சாதிச்சிருக்கா. ஒற்றுமை சில்ற ரகசியமே நிறைய இருக்கு. அதில் அமிர்த ரஞ்சினி ரகசியங்கள்னு 17 ரகசியம் இருக்கு, அமிர்தா சுவாதினி ரகசியம்னு 11 ரகசியம் சாதிச்சிருக்கார். அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தேன்னா அமிர்த ரஞ்சினி ரகசியத்தில் ரகசிய பதவி தத்துவ பதவி ரகசிய பதவியை தத்துவம் நவநீதம் ரகசிய நவநீதம் அதே மாதிரியே அதே மாதிரியும் தத்துவத்திரைய துலகம் இதே மாதிரி பார்த்தா அதே மாதிரி அநேகமாக ஒரு 50% ஒவ்வொரு கிரந்தத்துலேயுமே ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் வரும். அந்த மற்ற கிரந்தத்தில் சொல்லியிருக்கிறது இதில் வரும். ஏன் இந்த மாதிரி சாதிச்சிருக்கார் தேசிகன், ஒவ்வொரு கிரந்தத்துலையும் 50% ஏற்கனவே மற்ற கிரந்தங்களில் சொன்னதே சொல்கிறாரு, எதனால் இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அது பார்த்தா செல்ல ரகசியம் பார்த்தா அநேகமாக ஒரு ரெண்டு ரகசியம் வாசிச்சாலே எல்லா செல்ல ரகசியம் வாசிச்சா போல கூட மன தோணும். ஆனால் ஒவ்வொரு ரகசிய கிரந்தங்களையும் வித்தியாசம் இருக்குது. அதில் எடுத்துனா 50% புது விஷயமா இருக்கும், 50% ஒரு ரஃபாக ஒரு எஸ்டிமேட்டில் சொல்கிறேன், 50% புது விஷயமா இருக்கும், 50% எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கிற விஷயமா இருக்கும். எதனால் அப்படி சாதிச்சிருக்காருன்னா, தேசியம் பல ஊர்களில் இருந்திருக்கார். அந்த பல ஊர்களில் இருந்திருக்கச்சே அங்கங்கே எத்தனையோ சஞ்சாரத்தில் இருந்திருக்கார். இல்லை சில இடங்களில் கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் இருந்த அங்கேயே கொஞ்ச நாள் இருந்து கொஞ்ச நாள் ஜீவிச்சிருக்கார். அதனால
Thank you for choosing Reliance. Goodbye.
Our name show cut out, we'll try to reconnect. Please stand by.
ஹலோ சுவாமிக்கு, இன்னைக்கு செல்போனில் பண்ணது, அதனால் அந்த 1 hour தான் டைம் லிமிட் விட்டுருந்தது போல் இருக்காங்க. ஏன்னா அவரது லேண்ட்லைன் சரியாக இருக்குல்ல, க்ஷமிக்கணும் எல்லாருக்கும். ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் வச்சுக்க முடியாது. ஐ திங்க் ஐ ட்ரை டு கால் இன் நோ, பட் மோஸ்ட் லைக்லி ப்ளீஸ் வெயிட்.
ஹலோ, பேட்டரி போயிட்டு இருக்கு போல் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் இது ஹீஸ் ரீச்சபிள் ரைட் நோ. ஸோ அடுத்த வாரம் பார்க்கலாம், கேமிக்கணும். குட் நைட்.